الحمد لله الذي كفى والصلاة والسلام على عباده الذين اصطفى ما بعد. وقد قال الله تعالى في كتابه العزيز الفرقان المجيد بسم الله الرحمن الرحيم إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون صدق الله العلي العظيم. وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரியது. சாந்தியும் சலாமும் சாந்தி நபி சையதுல் முர்சலீன் காத்தமுல் அம்பியா ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மாவின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் இந்த மாளிகையில் இத்திகாஃபுடைய நீயத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு அல்லாஹ் எங்களை ஏவியிருக்கின்றானோ அவற்றை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறும், எந்த பாவமான கர்மங்களிலிருந்து தவிந்து வாழுமாறு அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கின்றானோ அவற்றை முற்றாக தவிந்து வாழுமாறும், முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசிய செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா தான் வணக்கத்துக்கு தகுதியானவன், அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் கிடையாது என்ற விஷயத்தை மக்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா காலத்துக்கு காலம் நபிமார்களை ரசூல்மார்களை இந்த பூமிக்கு அனுப்பினான். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனுப்பப்படாத சமூகமே கிடையாது. அல் குர்ஆன் அல்லாஹ் சொன்னான், வலக்கத் பஅஸ்னா ஃபி குல்லி உம்மத்தின் ரசூல, ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நாங்கள் ரசூல்மார்களை தூதுவர்களை அனுப்பியிருக்கிறோம். வைமின் உம்மத்தின் இல்லா ஹலாஃபிஹா நதீர், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொன்னான். அந்த நபிமார்கள் உண்மையானவர்கள், அவர்களை அல்லாஹ் தான் அனுப்பி வைத்தான், அவர்களாக நபித்துவத்தை வாதாடல என்ற விஷயத்தை மக்களுக்கு புரிய வைப்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அந்த நபிமார்களுக்கு தேவையான முஜிசாத்துக்களை, அற்புதங்களை கொடுத்து அவர்களை உறுதிப்படுத்தினான், உண்மைப்படுத்தினான். ஒவ்வொரு நபியும் அல்லாஹு தஆலா அவருக்கு எந்த முஜிசாவை, அற்புதத்தை கொடுக்கணுமோ அதை கொடுத்து உண்மைப்படுத்தினான். முசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு அற்புதத்தை கொடுத்திருந்தார். அதாவது அவர்களுடைய சட்டையின் ஒரு பக்கமாக கையை போட்டு வெளியே எடுத்தா பார்ப்பவருடைய கண் கூசக்கூடிய முறையில மூசா அலி இஸ்லாம் அவருடைய கை பிரகாசிக்கும். அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மூசா அவர்களே, நீ உங்களுடைய சட்டையில ஒரு பக்கமாக கையை போட்டு வெளியே எடுங்க, பார்ப்பவருடைய கண் கூசக்கூடிய முறையில் உங்களுடைய கை பிரகாசிக்கும். ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு அற்புதத்தை கொடுத்திருந்தான். வெங்குஷ்டம் பிடித்தவங்களை குணப்படுத்துவாங்க, பார்வை இல்லாதவங்களுக்கு பார்வை ஏற்படுத்துவாங்க, அல்லாஹுடைய அனுமதியை கொண்டு மௌத்தானவங்களை ஹயாத்தாக்குவாங்க, ஒரு மனிதர் என்ன சாப்பிட்டார், வீட்டில என்ன உணவுகளை சேமித்து வைத்திருக்கிறார் என்ற தகவல்களை சொல்லுவாங்க. இதெல்லாம் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த அற்புதம். பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் இதை சொல்லி காட்டுற. ஈசா அலி இஸ்லாம் சொல்லுவாங்களாம், உப்ரிஉல் அக்மஹ வல் அபரஸ் வஉஹியில் மௌதா பிஇذنில்லாஹ் وَأُنَبِّئُكُمْ بِمَا تَأْكُلُونَ وَمَا تَدَّخِرُونَ فِي بُيُوتِكُمْ. இந்த வசனத்தில் நான் ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் சொல்லப்படுகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு அற்புதத்தை கொடுத்திருந்தார். அவருடைய தகப்பன் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட நாட்களாக பார்வை இல்லாம இருந்தாங்க. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த செய்தி கிடைக்குது, என்னுடைய தகப்பன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பார்வை இல்லாம இருக்கிறாங்க, எனவே தான் அணிந்திருந்த கமீஸ, தான் அணிந்திருந்த ஆடைய கலட்டி தன் சகோதரர்களுடைய கையில கொடுக்கறாங்க, இதை கொண்டு போய் வாப்பாட முகத்துல போடுங்க, அவருக்கு பார்வை வரும் உண்டு. குர்ஆன் அல்லாஹ் இதை விளங்கப்படுத்துறான், இது ஹபூபி கமீஸி ஹாதா ஃபல்கூஹு அலா வஜ்ஹி அபி அதி பஸீரா. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு அற்புதத்தை கொடுத்திருந்தான். எவ்வளவுதான் திண்ணமான இரும்பாக இருந்தாலும் அவங்களோட கைப்பட்ட மாத்திரத்தில் அது மெழுக போல உருகிடும். அதற்கு பிறகு அவர்களுக்கு தேவையான ஆயுதங்களை செய்து அதை விட்டு குடும்ப வாழ்க்கை நடாத்துவாங்க. குர்ஆன் அல்லாஹ் இதை சொல்லி காட்டுறான், அலன்னா லஹுல் ஹதீத, அவருக்கு நாங்கள் இரும்பை மென்மையாக்கி கொடுத்திருந்தோம்.
அவருடைய மகனார் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹால ஒரு அற்புதத்தை கொடுத்திருந்தான். அது என்ன அற்புதம் என்றா காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். காற்று அது குர்ஆன் அல்லாஹ் சொன்னான், அவருக்கு நாங்க காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தோம். காலையில மாலையில கொஞ்ச நேரம் பிரயாணம் செய்வது கொண்டு ரெண்டு மாதத்துடைய தொலைதூரத்தை கடந்து வைத்திடலாம். அல் குர்ஆன் அல்லாஹ் சொன்னான். இப்படியாக ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அவர்களை உண்மைப்படுத்துவதற்காக வேண்டி, அவர்களை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா மூஜிஸாத்துக்களை அற்புதங்களை கொடுத்தான். அந்த நபிமார்கள் வரிசையில கடைசியானவங்க தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க தான் கடைசி நபி. அவங்களுக்கு பின்னால எந்த நபியுமே கிடையாது. அப்படி ஒருவர் தான் நபி என்று வாதிட்டார் என்று சொன்னா அவன் பகிரங்கமான பொய்யன் என்பதில் அணுவளவும் சந்தேகம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு பின்னால உலகத்தில 30 பொய்யர்கள் தோண்டுவாங்க, அவங்க ஒவ்வொருவரும் தான் நபி என்று வாதாடுவாங்க, அவர்கள் நிச்சயமாக பொய்யர்கள், லா நபி யபஅது, எனக்கு பின்னால எந்த ஒரு நபியுமே கிடையாது என்ற கருத்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நபி அவங்களுடைய காலத்துக்கு பிறகும் சரி, நபி அவங்களுடைய காலத்திலையும் சரி, பொய் நபிமார்கள் வந்திருக்கிறாங்க. முஸைலமத்துல் கஸ்தாப் என்று சொல்லக்கூடிய பொய்யன் வந்தான், அஸ்தத்துல் அனஸ் என்று சொல்லக்கூடிய பொய்யன் வந்தான். இதே மாதிரி கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி மிர்சா குலாம் அஹமது காதியானி, இந்த காதியானியாக்கள் இல்லாட்டி அஹமதியாக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களுடைய தலைவர் அந்த பொய்யன், அந்த அந்த மல கூடத்தில தன்னுடைய அவன் தன்னுடைய செத்து போன அந்த மிர்சா குலாம் அஹமது காதியானி என்று சொல்லக்கூடியவன், அவன் ஒரு நபியாக வாதிட்டான். யாராக இருந்தாலும் அவர்கள் பொய்யர்கள் என்பதில் அணுவளவும் சந்தேகம் கிடையாது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கடைசி நபி, அவங்களுக்கு பின்னால எந்த நபியுமே கிடையாது. அந்த ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நபிமார்கள் சிறந்தவங்க, நபிமார்கள் உயர்ந்தவங்க, நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், நபிமார்களுக்கெல்லாம் நபியானவங்க. அவர்களை அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தியது போன்றோ, அவங்களை அல்லாஹு தஆலா சிறப்பாக்கி வைத்தது போன்றோ உலகத்தில் அவர் யாரையுமே அல்லாஹு தஆலா சிறப்பாக்கல, கண்ணியப்படுத்தல. எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறப்பாக்கி இருக்கிறாரண்டா, பரிசுத்தமான குர்ஆனில் எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்கட பெயரை சொல்லி அல்லாஹு தஆலா அழைத்ததில்லை. முழு குர்ஆனிலும் ஒரு வசனம் கிடையாது யா முஹம்மது, முஹம்மது அவர்களே என்று அல்லாஹு தஆலா நேரடியாக அழைத்ததாக. மற்ற நபிமார்கள் அழைக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய பெயரை சொல்லி அல்லாஹு தஆலா அழைப்பார். யா ஜக்கரியா, ஜக்கரியா அவர்களே, யா மூசா, மூசா அவர்களே, யா இப்ராஹிம், இப்ராஹிம் அவர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹு தஆலா அழைக்கக்கூடிய நேரத்தில் அந்த வாசகத்தை மாத்துவான். யா அய்யுஹன் நபியு, நபித்துவம் கொடுக்கப்பட்டவரே, யா அய்யுஹர் ரசூல், ரிசாலத் என்ற தூதுவத்தை ஏந்தி வந்தவரே, யா அய்யுஹல் முஸம்மில், போர்வ போத்தி இருப்பவரே, யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், போர்வ போத்தி இருப்பவரே என்றெல்லாம் அழைப்பாங்க. கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா ஏராளமான அற்புதங்களை கொடுத்தாங்க, ஏராளமான முஜிசாத்துகளை கொடுத்தாங்க. நபி அவர்களுக்கு மற்ற நபிமார்களுக்கு கொடுக்காத அளவுக்கு முஜிசாத்துக்களை, அற்புதங்கள் எல்லாம் அல்லாஹு தஆலா கொடுத்தோம். அந்த முஜிசாத்துக்கள்ல ஆகப்பெரிய முஜிசா, ஆகப்பெரிய அற்புதம், எந்த நபிக்கும் அல்லாஹால கொடுக்கப்படாத முஜிசா தான் பரிசுத்தமான அல் குர்ஆன். அல் குர்ஆன் இது அல்லாஹு தஆலாவுடைய தனியான ஒரு முஜிசா, அற்புதம். குர்ஆன் என்பது அல்லாஹு தஆலா சொல்லுவான், மா ஹுவ பிகௌலி ஷாஇர், அது ஒரு கவிஞருடைய வார்த்தை அல்ல, வலா பிகௌலி காஹின், அல்லது குறி சொல்லக்கூடிய சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒருவருடைய பேச்சு அல்ல, வமா ஹுவ பிகௌலி ஷைத்தானிர் ரஜீம், அல்லது எடுத்தறியப்பட்ட ஷைத்தானுடைய வார்த்தையும் அல்ல குர்ஆன். அப்ப குர்ஆன்டா என்ன? குர்ஆனுக்கு குர்ஆனில் அல்லாஹு தஆலா வரை விளக்கணும் சொல்லுவான், إنه لتنزيل رب العالمين இது அகிலத்தார்களுடைய இரட்சகன் அல்லாஹு தஆலாவால இறக்கி வைக்கப்பட்டது. இதை கொண்டு வந்தவர் யார் தெரியுமா? நஸர பிஹுர் ரூஹுல் அமீன், கோடான கோடி மலாயிக்காமார்கள் இருக்கிறார்கள். அந்த மலாயிக்காமார்களுக்கு தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய சிறப்பு பெயர் ரூஹுல் அமீன். ரூஹுல் அமீன் என்று சொல்லக்கூடிய அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் அல்லாஹிடத்திலிருந்து கொண்டு வந்தார். யாரிடத்தில் ஒப்படைக்கிறார்? அல்லாஹ் சொல்லுவான், அலா கல்பிக, நபிமார்களுடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கல்பில இந்த குர்ஆன் ஒப்படைத்தார். அகிலத்தாருடைய இரட்சகர் நிறக்கி வைக்கிறான், மலாய்க்காமார்களுடைய தலைவர் கொண்டு வருகிறார், நபிமார்களுடைய தலைவருடைய கல்வில ஒப்படைக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, இந்த பூமி அசிய கூடாது என்பதற்காக அல்லாவினால் நட்டப்பட்டவைகள் தான் மலைகள். மலைகள் அல்லாஹு தஆலா முளைகளாக ஆக்கி வைத்திருக்கிறான். அல் குர்ஆன் அல்லாஹ் சொன்னான், வல் ஜிபால அவுதாதா, நாங்க மலைகளை முளைகளாக ஆக்கி வைத்திருக்கிறோம். இந்த மஸ்ஜித் இருக்கு என்று சொன்னா இந்த மஸ்ஜிதுடைய அஸ்திவாரமாக இதுல போடப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி உறுதியாக இருப்பதற்காக வேண்டி இதுக்கு எத்தனை தூண்கள் போடப்பட்டிருக்கு. இந்த பிரம்மாண்டமான இந்த பூமி உறுதியாக இருப்பதற்காக வேண்டி அல்லாஹால மலைகளை ஏற்படுத்தியிருக்கிறான். வல் ஜிபால அவுதாதா, நாங்க மலைகளை முளைகளாக ஆக்கி வைத்திருக்கிறோம். மலைகள்ல எல்லாம் வித்தியாசமான மலைகள் இருக்கின்றன. வெள்ள மலைகள் இருக்கு, கருப்பு மலை இருக்கு, சிவப்பு மலை இருக்கு. அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்லுவான், வமினல் ஜிபால் ஜுததுன் பீதுன் வஹும்ருன் முக்தலிஃபுன் அல்வானுஹா வஹராபீபு சூத், மலைகள்ல வெள்ள மலைகள் இருக்கு. நீங்க துருக்கிக்கு போய் பார்த்தா தெரியும், அங்க வெள்ள மலைகள் இருக்கின்றன. இதே மாதிரி கருப்பு மலைகள் இருக்கின்றன. ஜோர்டான் போன்ற பகுதிகளுக்கு போய் பார்த்தா கருப்பு மலைகள் இருக்கும். இதே மாதிரி சிவப்பு மலைகள் இருக்கின்றன. அல்லாஹு தஆலா மலைகளை சக்தி வாய்ந்ததை ஆக்கி வைத்திருக்கிறான். குர்ஆன்ல சொன்னான், இவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த மலைகள் மீது அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை இறக்கியிருந்தான்டா, அல்லாஹ்ட பயத்தால அந்த மலையில துண்டு துண்டா போயிருக்கும், சுக்கு நூறாக போயிருக்கும். இந்த குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான், நாங்க இந்த குர்ஆனை ஒரு மலையில இறக்கி வைத்திருந்தோம் என்றாத்தில்ல, நீங்க பாப்பீங்க அந்த மலை அல்லாட பயத்தால துண்டு துண்டா போயிருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, பரிசுத்தமான குர்ஆன் இதனுடைய மகத்துவத்தை நாங்க புரிந்து கொள்வதற்காக அல்லாஹு தஆலா குர்ஆனில குர்ஆன் மீது சத்தியம் பண்ணிக்கிறார். குர்ஆன்ல குர்ஆன் மீது சத்தியம் பண்ணிக்கிறார். குர்ஆன்ல பல இடங்கள்ல குர்ஆன் மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணிருக்கின்றார். சத்தியம் மஜீத், கீர்த்தி மிக்க குர்ஆன்ல சத்தியம். சாத் வல் குர்ஆன் ஜிக்ருடைய குர்ஆன் மீது சத்தியம். ஹமீம் வல் கிதாபில் முபீன், விஷயங்களை திட்ட தெளிவாக விளங்கப்படுத்தக்கூடிய இந்த வேதத்தின் மீது சத்தியம். இதெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல குர்ஆன் மீது சத்தியம் பண்ணின இடங்கள். சில பொழுது அல்லாஹு தஆலா வேறொரு வஸ்துகள் மீது சத்தியம் பண்ணி குர்ஆனுடைய மகத்துவத்தை புரிய வைப்பான், குர்ஆனுடைய மகத்துவத்தை புரிய வைப்பான். இப்படி குர்ஆன்ல பல வசனங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் சொன்னான், நட்சத்திரங்கள் வந்து விழக்கூடிய இடங்களில் அல்லாஹ்வாகிய நான் சத்தியம் பண்ணுகின்றேன். கோடான கோடி நட்சத்திரங்கள் உள்ளன, எந்த நட்சத்திரம் எந்த இடத்துல எந்த நேரத்தில் வந்து விழுமோ அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். அல்லாஹால எப்படி சத்தியம் பண்றான், நட்சத்திரங்கள் வந்து விழக்கூடிய இடங்களில் அல்லாஹ்வாகிய நான் சத்தியம் பண்ணுகின்றேன். இது சும்மா சத்தியம் இல்ல. அல்லாஹ் சொல்லுவான், இது சும்மா சத்தியம் இல்ல. லவ் தஅலமூன அலீம், நீங்க விளங்கி கொண்டா புரிஞ்சு கொள்வீங்க. அல்லாஹ் சொல்லுவான், அலீம், இது பெரிய சத்தியம், உயர்வான சத்தியம். கோடான கோடி நட்சத்திரங்கள் எந்த இடங்கள்ல வந்து விழுதோ அல்லாஹ்க்கு தெரியும். அல்லாஹ் அந்த இடங்கள்ல எல்லாம் சத்தியம் செஞ்சு போட்டு ஒரு முக்கியமான செய்தியை சொல்றான். அது என்ன செய்தி, இன்னஹு லகுர்ஆனுன் கரீம், இந்த குர்ஆன் இருக்கிட்டானே இது சாதாரணமானதல்ல, இது சங்கையான குர்ஆன், சங்கையான குர்ஆன், மகத்தான குர்ஆன். கண்ணியமான சகோதரர்களே, இன்னொருத்தர் அல்லாஹ் தஆலா இப்படி சத்தியம் பண்றார், ஃபலா உக்ஸிமு பிமா துபசிரூன், அடியார்களாகிய நீங்க எதையெல்லாம் பாக்குறீங்களோ அதுல எல்லாம் அல்லாஹ்வாகிய நான் சத்தியம் பண்றேன். வமாலா துபுசிரோன், அடியார்களாகிய நீங்க எதையெல்லாம் பார்க்க மாட்டீங்களோ அதுல எல்லாம் நான் சத்தியம் பண்றேன் என்று அல்லாஹு தஆலா சத்தியம் செஞ்சதுக்கு பிறகு அந்த பரிசுத்தமான குர்ஆனுடைய மகத்துவத்தை புரிய வைக்கிறான். இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம், இந்த குர்ஆன் என்பது சாதாரணமானது அல்ல, இது மலாயிக்காமார்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அல்லாஹிடத்திலிருந்து கொண்டு வந்த வார்த்தை. அன்னியமான சகோதரர்களே, அல்லாஹு அக்பர், பரிசுத்தமான குர்ஆன் அற்புதம் என்ன, அற்புதம் என்ன, உலகத்தில் குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டதில் இருந்து இந்த உலகம் அழிக்கப்படுகின்ற வரையில உலகத்தில என்னென்ன கலைகள், என்னென்ன துறைகள், உலகத்தில என்னென்ன கலைகள், என்னென்ன துறைகள் மேலோங்கி இருந்தாலும் அதை எல்லாத்தையும் மிகைத்ததாகத்தான் இந்த குர்ஆன் இருக்கும். இந்த குர்ஆனுடைய அற்புதம் என்னன்னா, குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட நாளில் இருந்து கியாம நாள் வரையில அனைத்து சக்திகளிடத்திலும் குர்ஆன் சவால் விட்டு கொண்டிருக்கு. ஏழு மண்டா உங்களுக்கு இந்த குர்ஆனை போல ஒன்றை கொண்டு வாங்க பார்க்கலாம், குர்ஆனை போல ஒன்றை கொண்டு வாங்க பார்க்கலாம். எனக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஆகப்பெரிய மதிப்பு யாருக்கு இருந்துச்சுடா, ஆகப்பெரிய கண்ணியம் யாருக்கு இருந்துச்சுடா, யாருக்கு நல்ல கவிதை படிக்க தெரியுமோ அவருக்கு தான், யாருக்கு நல்ல கவிதை தெரியுமோ அவருக்கு தான் சமுதாயத்தில் மதிப்பு. எந்த அளவு என்று சொன்னா, அவங்களுடைய கவிதைகள் இவங்க பொருத்தமானதாக இருக்கும் என்று சொன்னா, அது அப்படியே அந்த எழுதப்பட்ட அந்த கடதாசிய காபாவோட தொங்க போட்டுடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த மக்காவுடைய மக்களுக்கு மத்தியில அந்த கவிதைக்கு, கவிதை எழுதக்கூடியவங்களுக்கு முக்கியத்துவம் இருந்துச்சு. எந்த அளவுக்கு கவிதையில் அவங்க திறமை வாய்ந்தவங்களாக இருந்தாங்கடா, உலமாக்கள் ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. அந்த காலத்துல ஒரு மனிதர் இருந்தார், பெரிய கவிஞர். அவருடைய பேரு இம்ராவுல் கைஸ், இம்ராவுல் கைஸ் என்று சொல்லக்கூடிய பெரிய கவிஞர். அவரை ரெண்டு பேரு அந்த ஜாஹிலியா காலத்துல கடத்திட்டு போறாங்க கொல்றது. கொல்லப்பட போறார். அவர்கிட்ட கேட்கப்பட்டுச்சு, உங்களுக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்குதா, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அவர் சொன்னாரு, எனக்கு சொல்றதுக்கு ஒன்றுமில்ல, எனக்கு ரெண்டு பெண் மக்கள் இருக்கிறாங்க, நான் ஒரு கடிதம் ஒன்று எழுதித்தாரன், அதை கொண்டு போய் நீங்க அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருங்க. சரி என்று அனுமதி கொடுத்தாங்க. இவர் ஒரு கடிதாசி எடுத்து எழுத ஆரம்பிக்கிறார். இவங்க நினைச்சாங்க, இவர் ஏதாவது எங்களை மாட்டி கொடுக்கிற மாதிரி, எங்களை காட்டி கொடுக்கிற மாதிரி தான் எழுத போறார் என்று சொல்லி அவர் ஒன்றுமே எழுதல, ஒரு கடிதாசி எடுத்து ஒரு கவிதைய முழுமையாகவும் அல்ல, ஒரு கவிதையில ஒரு வரிய, ஒரு வரிய கூட அவர் பூர்த்தியாக எழுதல. அவர் எப்படி எழுதினாருண்டா, இரண்டு பெண் மக்களே நிச்சயமாக உங்களுடைய தந்தை, இம்ரவுல் கைசுடைய இரண்டு பெண் மக்களே நிச்சயமாக உங்களுடைய தந்தை, இவ்வளவுதான் அவர் எழுதினார். இவரை கொலை செஞ்சு போட்டு அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாங்க. கதவை தட்டினா அவருடைய ரெண்டு பெண் மக்களும் வாராங்க. அந்த நேரத்தில் மாவு அரைச்சு கொண்டு இருக்கிறாங்க. கடிதம் படிக்கப்படுது. அதுல ஒருத்தி அதை வாங்கி படிக்கிறாள், எப்ன தம்ரல் கைசு இன்ன அபாக்குமா, இம்ரவுல் கைசுடைய இரண்டு பெண் மக்களே நிச்சயமாக உங்களுடைய தந்தை. படிச்சுட்டு அவள் கவிதையினுடைய அடுத்த அடியை துவங்குறாள். கவிதையினுடைய அடுத்த அடியை அவள் படிக்கிறாள், கத்தீலுன், கொல்லப்பட்டு விட்டார், கொல்லப்பட்டு விட்டார். அவருடைய அடுத்த மகள் கவிதையினுடைய இரண்டாவது அடிய ஆரம்பிக்கிறாள், ஃபைனல் காத்திலானி லதைக்குமா, ஃபைனல் காத்திலானி லதைக்குமா, கொலை செஞ்ச கொலையாளிகள் ரெண்டு பேரும் உங்களுக்கு முன்னாடிதான் நின்று கொண்டிருக்கிறாங்க. கையில இருந்த ஆயுதத்தை எடுத்து அந்த ரெண்டு பேரையும் வாப்பாக்கு பள்ளிக்கு பழிவாங்கி போட்டாங்க. ஏன், அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு இந்த கவிதை இப்படி ஆரம்பிச்சா அதனுடைய கவிதை இப்படித்தான் முடியும் என்று. அப்படிப்பட்ட கவிஞர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் தான் அல்லாஹு தஆலா இந்த பரிசுத்தமான குர்ஆனை இறக்கி சொன்னான், உங்களால ஏழு மண்டா இந்த குர்ஆனை போல ஒன்ற கொண்டு வாங்க பார்க்கலாம், ஏழு மண்டா கொண்டு வாங்க, உங்களால ஏழு மண்டா நீ உண்மையான ஆக்களா இருந்தா இந்த குர்ஆனை போல ஒன்ற கொண்டு வாங்க பார்க்கலாம். ஆனா என்ன நடந்துச்சு, நபி அவங்கள ஏற்றுக்கொள்றதுக்கு தயாரில்ல, ஆனா குர்ஆனை போலையும் கொண்டு வர்றதுக்கு ஆயத்தம் இல்ல, அவங்களால முடியாது. அல்லாஹ் என்ன செய்தார், அந்த சவால்ல மீண்டும் ஒரு சலுகை ஏற்படுத்தினார். நீங்க முழு குர்ஆனையும் போல கொண்டு வர தேவையில்லை, உங்களுக்கு நான் சொல்றேன், அம் யகூலு நஃப்தரா, நீங்க சொல்றீங்க இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆன் இட்டு கட்டித்தானே சொல்றாரு என்று. அப்படி அவர் இட்டு கட்டி சொன்னார் என்று சொன்னா, உங்களால ஏழு மண்டா இந்த குர்ஆன்ல உள்ள 10 அத்தியாயங்களை போல நீங்க கொண்டு வாங்கலாம் பார்க்கலாம். அல்லாஹ் சவால் போட்டான், அந்த சவாலுக்கும் அவங்களுக்கு முகம் கொடுக்க முடியல. மீண்டும் அல்லாஹ் என்ன செய்தான், அந்த சவால்ல சலுகை ஏற்படுத்தினான். நீங்க முழு குர்ஆன போல ஒன்று கொண்டு வர தேவையில்லை, நீங்க குர்ஆன்ல உள்ள 10 அத்தியாயங்களை போல கொண்டு வர தேவையில்லை, நீங்க இந்த குர்ஆன்ல உள்ள ஒரே ஒரு சூரத்தை போல குல் ஹுவல்லாஹு அஹத போல, குல் அவுது பிரப்பில் ஃபலக் போல, குல் அவுது பிரப்பின்னாஸ் போல, வல் அஸ்ர் சூரா போல சின்ன சூரத்தா தான் பரவாயில்ல, நீங்க கொண்டு வாங்கலாம் பார்க்கலாம். அம் யகூலூன ஸ்தரா குல் ஃஅது பிஸூரத்தின் மிஸ்லிஹி, இந்த குர்ஆன்ல உள்ள ஒரு அத்தியாயத்தை போல கொண்டு வாங்க என்று அல்லாஹ் சவால் விட்டான். ஆனா அதுக்கும் அவங்களால முகம் கொடுக்க முடியல. கடைசியாக அல்லாஹு தஆலா முடிவான முடிவாக சொன்னான், குல் நபியே நாயகமே நீங்க சொல்லிடுங்க, லைனி ஜிதமஅத்தில் இன்சு வல் ஜின்னு அலா ஐயத்து பிமிதில் ஹாதல் குர்ஆன் லா யஅதூன பிமிதிலிஹி, ஜின்களும் மனிதர்களும் சேர்ந்து பெரிய ஒரு மகாநாடு நடத்துறாங்க, சக்தி வாய்ந்த ஜின்கள் எல்லாம் இருக்கின்றன, பெரிய பெரிய ஜின்கள் இருக்கின்றன. அல்லாஹ் சொல்றான், உலகத்தில் உள்ள ஜின்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து, உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து மாபெரியது ஒரு மகாநாடு நடத்துறாங்க, என்னத்துக்கு, குர்ஆன போல ஒன்றை கொண்டு வரதுக்கு. அல்லாஹ் சொல்றான், இவ்வளவு பெரிய இஜ்திமா, இவ்வளவு பெரிய கூட்டம் போட்டாலும் சரி, லா யஅதூன பிமிஸ்லிஹி, இந்த குர்ஆன போல ஒன்றை கொண்டு வர முடியாது, ஒருவர் அடுத்தவருக்கு எவ்வளவுதான் உதவியா இருந்தாலும் சரி, விஞ்ஞானிகளும் மெய்ஞானிகளும் பெரிய பெரிய செல்வந்தர்களும் ஆட்சியாளர்களும் ஆயுதம் தூக்கினவங்களும் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனை உதவி செஞ்சாலும் சரி, இந்த குர்ஆன போல ஒன்று கொண்டு வர முடியாது. இந்த குர்ஆனுடைய மகத்துவம், இந்த குர்ஆனுடைய அற்புதம் ஆழமானது, வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது, பரிசுத்தமான குர்ஆன பத்தி அல்லாஹ் சொல்லுவான், பரிசுத்தமான குர்ஆன பத்தி உலமாக்கள் சொல்லுவாங்க. யாராவது எங்கள்கிட்ட கேட்டா உங்களோட குர்ஆன்ல என்ன இருக்கு, குர்ஆன் 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 பேசுனீங்களே இந்த குர்ஆன்ல என்ன இருக்கு என்று யாராவது கேட்டா நீங்க தைரியமாக கேளுங்க, தைரியமாக சொல்லுங்க, குர்ஆன்ல என்ன இல்ல, குர்ஆன்ல என்ன இல்ல உலகத்தில். அதே மாதிரி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி யாராவது எங்கள்கிட்ட கேட்டா முஹம்மதுர் ரசூலுல்லா எங்கட நபி எங்கட புரோஃபெட் எல்லாம் சொல்றீங்களே அவர்கிட்ட அப்படி என்னதான் இருக்கு, மாறி கேளுங்க, எங்கட நபி என்ன செஞ்சீங்கன்னா கேக்குறீங்க, எங்கட நபி என்ன செய்யல, எங்கட நபிக்கு எங்கட நபிய ஒரு ஆமினாவுடைய மகனாக பாருங்க, ஒரு ஃபாத்திமாவுடைய தகப்பனாக பாருங்க, ஒரு ஆயிஷாவுடைய கணவனாக பாருங்க, ஒரு ஹசன் ஹுசைனுடைய அப்பாவாக பாருங்க, ஒரு ஆட்டு இடையராக பாருங்க, ஒரு வியாபாரியாக பாருங்க, ஒரு தொழிலாளியாக பாருங்க, ஒரு நாட்டுடைய தலைவராக பாருங்க, ஒரு தளபதியாக பாருங்க, ஒரு நீதிபதியாக பாருங்க, ஒரு ஆசானாக பாருங்க, உள்ளங்கள் உடைஞ்ச மக்களுக்கு அவர்களுக்கு நேசக்கரம் நீட்டிய மனித நேயம் படைத்தவராக பாருங்க. எங்க நபிக்கு உதாரணம் கற்கண்ட போல, கற்கண்டில எந்த பாகத்தை ருசித்தாலும் அது இனிக்கத்தான் செய்யும். நம்ம நபிக்கு உதாரணம் மாணிக்க கல்ல போல, மாணிக்க கல்ல எந்த கோணத்துல வச்சு பார்த்தாலும் உடைய பிரகாசம் வீசத்தான் செய்யும். எங்க நபி என்ன செஞ்சேன்னு கேட்காதீங்க, என்ன செய்யல என்று கேளுங்க. அல்லாஹ் சொன்னான், அல்லாஹுடைய ரசூல்ல தான் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கு. இதே மாதிரி இந்த குர்ஆன் குர்ஆன் என்று சொல்றீங்களே, இந்த குர்ஆன்ல என்ன இருக்குன்னு கேட்காதீங்க, குர்ஆன்ல என்ன இல்லைன்னு கேளுங்க. விஞ்ஞானமா மெய்ஞானமா, பொருளியலா வானவியலா மெய்யியலா உளவியலா மொழியியலா கட்டிடவியலா, எதுங்கட குர்ஆன்ல இல்ல. மா ஃபர்ரத்னா ஃபில் கிதாபி மின் ஷை, அல்லாஹ் சொன்னான், இந்த குர்ஆன்ல எதையுமே நான் சொல்லாம விடல. இந்த குர்ஆன்ல எல்லா விஷயத்தையும் திட்ட தெளிவாக நாங்க எங்களுக்கு குர்ஆன் பக்கம் கவனம் செலுத்தாம இருக்கிறது தான் எங்கட குறபாடே தவிர அத்தனை விஷயங்களே அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிக்கிறேன். அத்தனை விஷயம் எதெல்லாம் எங்களுக்கு தேவையோ அத்தனையும் இன்னைக்கு விஞ்ஞானிகள் எவ்வளவு பெரிய சாதனைகளை கண்டுபிடிக்கிறாங்க, எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புகளை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அவங்க கண்டுபிடித்த விஷயங்களை பத்தி 1400 வருஷங்களுக்கு முன்னாடி பரிசுத்தமான குர்ஆன் பேசிருக்கு. ஏராளமான உதாரணங்களை சொல்லிக் கொண்டு போகலாம், நேரம் இடம் கொடுக்காது. சுருக்கமாக ஒன்று ரெண்டு நான் சொல்லுவேன். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பெரிய ஒரு விஞ்ஞானி ஆய்வு செய்கிறார். நீண்ட காலமாக மனிதர்களுடைய உடல் உறுப்புகள்ல எந்த பகுதி உணர்ச்சிகளை உணரக்கூடியது, உணர்ச்சிகளை உணரக்கூடியது எது? மனித உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகளா, சதைகளா, அல்லது அதில் உள்ள மசஸ்களா, அதில் உள்ள தோள்களா, அதில் உள்ள எலும்புகளா, எது உணர்ச்சிகள்? அது இன்பமான உணர்ச்சியாக இருக்கலாம், துன்பமான உணர்ச்சியாக இருக்கலாம், உணர்ச்சிகளை உணரக்கூடிய பகுதி எது என்று ஆய்வு செஞ்சோம். நீண்ட நாட்களாக ஆய்வு செஞ்சு முடிவெடுக்கிறார், மனித உடம்புல உணர்ச்சிகளை உணரக்கூடிய பகுதி ஸ்கின், தோள்கள். தோள்கள் தான் உணர்ச்சிகளை உணருது. அதனால தான் டாக்டர்கிட்ட போய் இன்ஜெக்ஷன் போடக்கூடிய நேரத்தில் அந்த இன்ஜெக்ஷன் தோல்ல பட்டு நேரத்தில் வலிக்கும், உள்ளுக்கு போனதுக்கு பிறகு வலிக்காது. பெரிய ஒரு மகாநாட்டில் இவர் தன்னுடைய ஆய்வை சமர்ப்பிக்கிறார். அந்த நேரத்தில் குர்ஆனை படிச்சிருந்த சில ஆலிங்கள் அந்த விஞ்ஞான இடத்துல சொன்னாங்க, உங்களுக்கு இப்பதானா தெரியும் மனித உடம்புல உணர்ச்சிகளை உணரக்கூடிய பகுதி இஸ்கீன்கள், தோள்கள் என்று. எங்கடா அல்லாஹ் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். அவருக்கு ஆச்சரியம் வந்துட்டு, குர்ஆன்ல இதுவுமா சொல்லப்பட்டிருக்கு, எங்க சொல்லப்பட்டிருக்கு? சொன்னாரு, நாளை கியாமத்துடைய நாளையில குத்தவாளிகளை அல்லாஹ்வோட கட்டளைகளுக்கு மாறு செஞ்சவங்களை நரகத்துல தூக்கி போடப்படும். நரகத்தில பல்வேறு வகையான அதாபுகள், தண்டனைகள் இருக்கின்றன. அதுல ஒன்று நரக நெருப்பு அவர்களுடைய தோள்களை எரிக்கும். நரக நெருப்பு தோள்களை எரிக்கக்கூடிய நேரத்தில் தோள்கள் எல்லாம் அப்படியே வெந்து வைத்திரும், வெந்து வைத்திரும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், குல்லமா நவ்ஜத் ஜுலூதுஹும் நரக நெருப்பினால அவர்களுடைய தோள்கள் வெந்து போகின்ற பொழுதெல்லாம், வெந்து போகின்ற பொழுதெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம்? பத்தல் நாகும் ஜுலூதன் கைரஹா, அவர்களுக்கு புதிய புதிய தோள்களை மாற்றுவோம், தோள்களை நாங்கள் சேஞ்ச் பண்ணுவோம், ஸ்கின்களை மாற்றுவோம். என்னத்துக்காக வேண்டி? லியதூகுல் அதாப, அவர்கள் வேதனையை ருசிப்பதற்காக வேண்டி, வேதனையை உணர்வதற்காக வேண்டி. அல்லாஹு தஆலா என்ன சொல்லல, அவர்களுடைய அவர்களை நரக நெருப்பு எரிக்கின்ற பொழுதெல்லாம், அவருடைய தோள்கள் வெந்து போகின்ற பொழுதெல்லாம் நாங்கள் எலும்புகளை மாற்றுவோம், நரம்புகளை மாற்றுவோம், சதைகளை மாற்றுவோம் என்று சொல்லல. அல்லாஹு தஆலா தோள்களை, ஸ்கின்களை மாற்றுவோம் என்று சொல்றான். ஆகவே மனித உடம்புல உணர்ச்சிகளை உணரக்கூடிய பகுதி தோள்களுக்கு தான் இருக்கிறீங்க, அல்லாஹ் எப்பயே சொல்லிட்டான் என்ற கருத்தை அந்த குர்ஆனை படித்த ஆலிங்கள் சொல்றாங்க. அவர் இஸ்லாத்துக்கு வர்றார். எத்தனை விஷயங்கள் பார்க்கலாம். உலகத்தில் ஆகப்பெரிய ஆயுதம் அணு ஆயுதம். எந்த நாட்டிலேயாவது அணு ஆயுதங்களை ஆய்வு செய்கிறாங்க என்று சொல்லப்பட்டா வல்லரசு நாடுகள் கூட பயப்படுவாங்க. இந்த நாட்டில் அணு ஆய்வு செய்கிறாங்க, ஆராய்ச்சி செய்கிறாங்க, அவங்களுக்கு பொருளாதார தடை செய்கிறையா இல்லையா என்றெல்லாம் அது பற்றிய எத்தனையோ நீண்ட நெடிய விவாதங்கள் நடக்கும். இவ்வளவு பெரிய அணு ஆயுதத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு விஞ்ஞானிகளுக்கு ஏதுவாக இருந்த விஷயம் என்னவென்றா, உலகத்தில் குறிப்பிட்ட காலம் வரையில நம்பப்பட்டு வந்த விஷயம் என்ன என்றா, உலகத்தில் ஆக அற்பமான ஒன்றுதான் அணு, அட்டம், அணு. அந்த அணு அதுதான் ஆக அற்பமானது, அதை உடைக்க முடியாது, அதை துண்டு போட முடியாது, அதை கூறு போட முடியாதுன்னு நம்பப்பட்டு வந்துச்சு. அதுக்கு பிறகு நீண்ட ஆய்வுகள் செஞ்சு முடிவெடுக்கிறாங்க, இல்ல அணுவை உடைக்கலாம், அணுவை கூறு போடலாம், அணுவையும் துண்டாக்கலாம் என்று சொல்லி அந்த அணு குண்டுகளை பிரிக்க முடியும் என்ற ஆய்வினுடைய வெளிப்பாடு தான் அணு குண்டுகள் என்று சொல்லப்படுது. அணுவை பிரிக்கலாம், அணுவை துண்டு போடலாம் என்ற ஆய்வை நாங்க கண்டுபிடித்ததன் மூலம் மாபெரியதொரு சாதனையை சாதித்து விட்டோம் என்று விஞ்ஞானிகள் மார்பு தட்டிய நேரத்தில் குர்ஆனை படித்த ஆலிங்கள், குர்ஆனை விளங்கிய ஆலிங்கள், குர்ஆனோடு தொடர்பு இருந்த ஆலிங்கள் அந்த விஞ்ஞானிகளுக்கு சொன்னாங்க, உங்களுக்கு இப்பதானா தெரியும் அணுவை பிரிக்கலாம் என்று, உங்களுக்கு இப்பதானா தெரியும் அணுவை கூறு கூறாக போட இயலும் என்று. எங்கட அல்லாஹ் குர்ஆன்ல எப்பயே சொல்லிட்டானே அணுவை துண்டு போட முடியும், கூறு போட முடியும்? விஞ்ஞானிகளுக்கு ஆச்சரியம் வந்துட்டு, அப்படியுமா உங்களுக்கு குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு, எங்க சொல்லப்பட்டிருக்கு? சொன்னாங்க நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அணுவாக அணுவ போல இருக்கலாம், அது வானத்தில் இருக்கலாம், பூமியில் இருக்கலாம். வமா யஹ்ஸ்வர் ரப்பிக மிஸ்கால தர்ரத்தின் ஃபில் அர்லி வலா ஃபிஸ்ஸமா, அணுவ போல இல்ல அணுவ விட அற்பமானது. மிஸ்கால தர்ரானா அணுவ போல பிரமாணம், அணுவ போல அளவு. அல்லாஹ் சொல்றான் அந்த அளவுக்கு வானத்தில் இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு பூமியில இருந்தாலும் சரி, அதுவும் அவங்களும் அல்லாஹ்க்கு மறையாது. இல்ல வல அசகரும் இருந்தாலிக்க அதை விட அந்த அணுவை விட சின்னதா இருக்குமே, அதுவும் அல்லாஹ்க்கு மறையாது. அப்ப அணுவை விடவும் சின்னதா என்ன, அணுவை துண்டு போட்டா தான் சின்னதாகும். உடனே சுபஹான் அல்லாஹ் அந்த விஞ்ஞானியில ஆச்சரியப்பட்டு போறாங்க. என்னமான சகோதரர்களே, எத்தனை விஷயங்கள் சொல்லிக் கொண்டு போகலாம். உதாரணத்துக்கு பாருங்க, உலகத்தில் குறிப்பிட்ட காலம் வரையில நம்பப்பட்டு வந்த விஷயம் என்ன தெரியுமா, ஜோடி என்றா ஆண்கள்லையும் பெண்கள்லையும் தான் மனிதர்கள். ஜோடி என்பது மனிதர்களையும் மிருகங்கள்லையும் பறவைகள்ல மட்டும்தான் ஜோடி இருக்கு. ஆண் பெண் ஜோடி என்பது மனிதர்கள் இருக்கு, மிருகங்கள்ல இருக்கு, பறவைகள்ல இருக்கு. இப்பதான் புதுசா கண்டுபிடிச்சாங்க, புதுசா கண்டுபிடிச்சாங்க. இல்ல ஜோடி என்பது மனிதர்கள்ல மிருகங்கள்ல பறவைகள்ல மட்டும் இல்ல, தாவரங்கள்லயும் ஜோடி இருக்கு, தாவரங்களையும் ஜோடி இருக்கு. அவைகளுக்கு மத்தியில மகரந்த சேர்க்க நடக்குது, இந்த காத்தின் மூலமாக மகரந்த சேர்க்க நடக்குது, அதனால தான் பூ பூக்குது, காய்கள் வருகிறது என்பது புதிய கண்டுபிடிப்பு. தாவரங்களுக்கு மத்தியில தாவரங்களையும் ஜோடி தன்மை இருக்கு என்ற கண்டுபிடிப்பை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் என்று விஞ்ஞானிகள் மார்புதத்திய நேரத்தில் குரான படிச்ச ஆளுங்கள் அவங்களுக்கு சொல்லி காட்டினாங்க. உங்களுக்கு இப்பதானா தெரியும் இப்படி இருக்கின்ற. நாங்க அடிக்கடி ஓதக்கூடிய ஒரு சூரா குர்ஆன் இல்ல, யாசீன் சூரா, யாசீன் சூரா. அந்த எங்களோட யாசீன் சூராவிலே அல்லாஹு தஆலா இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். உங்களோட குர்ஆன்ல அப்படியே வந்திருக்கிறா, எங்க வந்திருக்கு, ஓதி காட்டுறாங்க. சுபஹானல்லதி கலக்கல் அஸ்வாஜ குல்லஹா மிம்மா தும்பிதுல் அர்லு மின் அன்ஃபுஸிஹிம் வமிம்மா லா யஅலமூன். சுபஹானல்லதி கலக்கல் அஸ்வாஜ குல்லஹா மிம்மா தும்பிதுல் அர்லு, பூமியிலிருந்து முளைக்கக்கூடிய தாவரங்களை எந்த அல்லாஹ் ஜோடி ஜோடியாக படைச்சு வச்சிருக்கிறானோ அந்த அல்லாஹ் பரிசுத்தமானது. வார்சன்னர் ரியாஹல வாக்கிய, அல்லாஹ் தான் இந்த காத்த கருக்கட்ட செய்யக்கூடியதாக ஆக்குறான். கருக்கட்ட செய்யக்கூடியதாக காத்தின் மூலமாக மகரந்த சேக்க நடக்குது. அல்லாஹு அக்பர். அன்னியமான சகோதரர்களே, இப்படி ஏராளமான விஷயங்களை இந்த பரிசுத்தமான குர்ஆனை பத்தி பேசிக்கொண்டே போகலாம். இதெல்லாம் வச்சுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுவான், இன்னஹு லதன்ஸீலு ரப்பில் ஆலமீன். இந்த குர்ஆன் இருக்கிறதானே, இது அகிலத்தாருடைய ரப் இருக்கிறது. குர்ஆனை யாராலும் ஒரு நுக்குத்தா கூட மாத்தியது, உலகத்துல என்ன சக்தியில் வந்தாலும் சரி, என்ன வல்லமை வந்தாலும் சரி, ஒரு நுக்குத்தா கூட மாத்தியது, ஒரு புள்ளிய கூட மாத்தியது. வரலாற்றுல ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. இப்ப நாங்க ஓதக்கூடிய இந்த குர்ஆன், இந்த குர்ஆனுக்கு முந்தி இப்ப ஃபதஹா கஸரா லம்மா இருக்கிறதானே, இந்த நுக்குத்தாக்கள் இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் இருக்கல. இந்த குர்ஆனுக்கு சாத அரபி அல்லாத மக்களும் இந்த குர்ஆனை ஓதக்கூடிய அமைப்பில் இந்த ஃபத்ஹா கஸ்ரா வச்சது வந்து ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்று சொல்லக்கூடியவர், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்று சொல்லக்கூடிய ஒரு கவர்னர். இவர் உமையாக்களுடைய ஆட்சி காலத்தில் வாழ்ந்தவர். கடைசியாக அவர் தான் இந்த கஅபத்துல்லாஹ் கட்டினார். அந்த காலத்தில் ஒவ்வொரு காலத்திலையும் என்ன செஞ்சாங்க, காபா உடைச்சி 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 கட்டுவாங்க. அதுக்கு பிறகு கடைசியாக இவர் தான் கட்டினார். அதுக்கு பிறகு உலமாக்கள் ஃபத்வா கொடுத்தாங்க, யாரும் காபாவில் கை வைக்க வேணாம், காபாவில் கை வைக்க வேணாம், காபாவில் கை வச்சா அந்த காபாவுடைய கண்ணிய மக்களுடைய உள்ளங்கள் இல்லாமல் போயிடும் என்ற காரணத்தினால அதுக்கு பிறகு வந்த இந்த ஆட்சியாளர்களும் காபாவில் கை வைக்கல. காபா அப்படியே, அப்ப காபா கடைசியாக கட்டினவர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்று சொல்லக்கூடியவர். இவர் ஆக மோசமான வேலையும் செஞ்சிருக்கிறார், எத்தனையோ ஆளுங்களை கொலை செஞ்சிருக்கிறார், பயங்கரமான ஒரு அநியாயக்காரர். அதே நேரத்தில் அவர் நல்ல வேலையும் செஞ்சிருக்கிறார், குர்ஆனுக்கு ஹரக்கத்து வச்சிருக்கிறார், காபாவை கட்டிருக்கிறார், இப்படி நல்ல வேலையும் செஞ்சிருக்கிறார். அதனால தான் ஆளுங்கள் சொல்லுவாங்க, நீங்க அவருடைய விஷயத்தில் ஒன்றும் கதைக்காதீங்க, அவர் அநியாயக்காரன், அவர் அநியாயம் அல்லாஹு தஆலா பார்த்துக்கொள்வான், அவர் நல்லது செஞ்சிருக்கிறார் கெட்டது செஞ்சிருக்கிறார், அல்லாஹ் போதுமானவன் அவருக்கு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு என்று சொல்லி. எது எப்படியோ அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் இந்த குர்ஆனுக்கு ஃபத்ஹா கஸ்ரா லம்மா இப்படி வச்ச நேரத்தில் அந்தாக்கியா என்று சொல்லக்கூடிய பகுதியைச் சேர்ந்த சில மக்கள் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, குர்ஆன்ல ஒரு வசனம் உண்டு இருக்கு, அதை நீங்க மாத்தி போட்டணும். எப்படி மாத்தணும்? பெருசா மாற்ற தேவையில்லை. எங்களுக்கு தெரியும் வெள்ளிக்கிழமையில மிக பிரதானமான சுன்னத்து சூரத்துக்காக போகுது. சூரத்துக்காக போகுது. சூரத்துக்காக யார் வெள்ளிக்கிழமையில ஓதுவாரோ 10 நாளைக்கு அவருக்கு பிரஹாசம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சூரத்துக்காகவுடைய கடைசி வசனங்களை யார் ஓதுவாரோ அவருக்கு தஜ்ஜாலுடைய ஃபித்னாக்கள் வந்து பாதுகாக்கப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த சூரத்துல் கஹஃபில் ஒரு வசனம், ஒரு விஷயம் ஒன்று வருது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹிந்த்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு பிரயாணம் போறாங்க. பிரயாணம் போய் ஒரு ஊருக்கு போறாங்க. அந்த ரெண்டு பேரும் பெரிய நபிமார்கள், முக்கியமானவங்க. அந்த ஊருக்கு போய் அந்த ஊர் மக்கள்கிட்ட எங்களுக்கு பசிக்குது, ஏதாவது சாப்பாடு தாங்கன்னு கேட்கிறாங்க. பசிக்குது, எங்களுக்கு சாப்பாடு தாங்கன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் ஆனால் அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, அந்த ரெண்டு நபிமார்களுக்கும் அந்த ரெண்டு பெரியார்களுக்கும் சாப்பாடு கொடுக்கல, சாப்பாடு தரமாட்டோம் என்று மறுத்துட்டாங்க. நாங்க உங்களுக்கு சாப்பாடு தரமாட்டோம் என்று மறுத்துட்டாங்க. இந்த சம்பவத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லக்குள்ளுமா, நீங்க சொத்துக்காக எடுத்து பார்த்தா தெரியும். அதுல அல்லாஹ் சொல்லுவான், அந்த ஊர் மக்கள் அந்த ரெண்டு பேருக்கும் விருந்தோம்பல் செய்யறதுக்கு அபவ் மறுத்துட்டாங்க. அப்ப அந்த ஊர் மக்கள் வந்து ஹஜ்ஜாஜ் யூசுஃப் கிட்ட சொன்னாங்க, இது அந்த காலத்தில் நடந்த விஷயம். இப்ப ஹஜ்ஜாஜ் யூசுஃப் கிட்ட வந்து சொன்னாங்க, எங்களுக்கு பெரிய அவமானமா இருக்கு, இந்த வசனத்தை ஓதக்கூடிய நேரத்தில எல்லாம் எங்களை ஊரை பத்தி வரக்கூடிய நேரத்தில எல்லாம் கஞ்சனுகள் பகலனுகள் நபிமார்களுக்கே தின்ன கொடுக்காத சமுதாயம் என்று எல்லாரும் எங்கட ஊரை பத்தி இழிவாக பேசுறாங்க, எங்கட ஊரை பத்தி அற்பமாக பேசுறாங்க. நீ சின்ன வேற என்ன செஞ்சு தரணும், என்ன வேலை? நீ ஒண்ணு செய்ய வேணா, அபவ்ன்றிருக்குதான் அபவ், அபவுல பா இருக்கு. பா, இந்த பா எப்படி எழுதப்பட்டிருக்கா, இப்படி கோடு போட்டு கீழே டொட்டொண்ட வச்சா பா. இந்த பாவை, இந்த பாவை அப்படியே நீங்க ஒண்ணு செய்ய வேணாம். இந்த பாவுக்கு கிழக்கு டொட்டரிக்கு தானே இந்த புள்ளி, இந்த புள்ளிய தூக்கி நீங்க மேல போடுங்க, கீழே உள்ள புள்ளிய மேல போடுங்க. மேல போட்டுட்டு இன்னொரு புள்ளி, இன்னொரு டொட், ஒண்ணும் செய்யறல. கீழே உள்ள புள்ளி மேல போடணும், அதுக்கு பக்கத்துல இன்னொரு புள்ளி. நீங்க எழுத்த கூட எழுத தேவையில்ல. அப்ப என்ன வருமாண்டா, பா சாவாயிடும். அப்ப அத்தவு ஐயோ போகுமா, எப்படி மக்கள் வாசிப்பாங்க, எப்படி ஓதுவாங்க? போகுமா, அந்த நபிமார்கள் ஊருக்கு போனாங்க, அந்த ஊர் மக்கள் அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க என்று வந்துடும். எல்லாரும் எங்களை புகழ்வாங்க, நபிமார்களுக்கு சாப்பாடு கொடுத்த ஊர் மக்கள் அப்படின்னு புகழ்வாங்க. அதனால நீ ஒன்னு செய்ய வேணா, கீழே உள்ள புள்ளிய மேல போட்டுடுங்க, இன்னொரு டொட்டை வைக்கிடுங்க. அவர் சொன்னாரு, எந்த வாழ்க்கையில நான் என்னென்ன அநியாயம் செஞ்சிருக்கேன், ஆனா இந்த அநியாயத்தை ஒண்ணு செய்ய மாட்டேன், அநியாயத்தை செய்ய மாட்டேன். அல்லாஹ்வுத்தர யாருக்கு ஒரு தைரியத்தையே கொடுக்கல. கண்ணியமான சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு வேதத்தை அல்லாஹ்வுத்தர எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த குர்ஆன் சிறப்பு என்னடா, நல்லா விளங்கிக் கொள்வோம். குர்ஆன் எதோட எல்லாம் சம்பந்தப்படுமோ அத்தனையும் சிறப்புக்குரியதாகத்தான் ஆகும். குர்ஆன் எதனோட சம்பந்தப்படுமோ அத்தனையும் சிறப்புக்குரியதாக ஆகும். நாங்க பார்க்கலாம், குர்ஆன கோடி மலக்குகள் இருக்கிறாங்க. அந்த மலக்குகள்ல குர்ஆன கொண்டு வரதுக்கு அல்லாஹால தெரிவு செஞ்ச நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மலாய்க்காமார்களுடைய சிறந்தவர். 100,000 மேற்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் இருக்கிறாங்க. அவர்கள் குர்ஆன் அல்லாஹால இறக்கி வைப்பதற்கு தெரிவு செஞ்ச ஒரே ஒரு நபி முஹம்மது ரசூலுல்லாஹ், நபிமார்கள் சிறந்தவர். குர்ஆன் இந்த பூமியில எவ்வளவு இடங்கள் இருக்கின்றன, இந்த இடங்கள்ல அல்லாஹு தஆலா குர்ஆன் இறக்கி வைப்பதற்கு தெரிவு செஞ்ச இடம் மக்கா முக்கர்ரமா. இடங்கள்ல ஆக சிறந்த இடம் மக்கா முக்கர்ரமா. 12 மாதங்கள் இருக்கின்றன, அந்த 12 மாதங்கள்ல குர்ஆன் இறக்கி வைப்பதற்கு அல்லாஹ் தெரிவு செஞ்ச மாதம் ரமலான் மாதம். மாதங்கள்ல சிறந்த மாதம் ரமலான் மாதம். 300 இரவுகள் இருக்கின்றன, அந்த இரவுகள்ல குர்ஆன இறக்கி வைப்பதற்கு அல்லாஹ் தெரிவு செஞ்ச இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு. இரவுகள்ல சிறந்த இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு. எவ்வளவு உம்மத்துகள் இந்த பூமியில வாழ்ந்திருக்கிறாங்க, இவர்களில குர்ஆன கொடுப்பதற்கு அல்லாஹு தஆலா தெரிவு செஞ்ச உம்மத்து உம்மத்தே முஹம்மதியா, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமுதாயத்தினர். எனவே உம்மத்துகள்ல சிறந்தவங்க இந்த சமுதாயத்தினர். குரானை கொண்டு வந்த மலக்கு சிறந்தவர், குரான் இறக்கிக்கப்பட்ட நபி சிறந்தவர், குரான் கொடுக்கப்பட்ட உம்மத்து சிறந்த உம்மத்து, குரான் இறக்கிக்கப்பட்ட இடம் சிறந்த இடம், குரான் இறக்கிக்கப்பட்ட மாதம் சிறந்த மாதம், குரான் இறக்கி வைக்கப்பட்ட இரவு சிறந்த இடம். இதே மாதிரி அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வல்லமஹு, உங்கள் ஆக சிறந்தவர் யாருண்டா குரானை படிக்கிறார் மற்றவங்களுக்கு படிச்சு கொடுக்கிறார், குரானை படிக்கிறார் மற்றவங்களுக்கு படிச்சு கொடுக்கிறார். எனவேதான் மனிதர்கள் சிறந்தவங்க அல்லாஹுடைய நபி சொன்னது, பணம் வச்சிருக்கிறவரோ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவரோ சொத்து செல்வங்கள் இருக்கிறவரோ அல்ல, குரானை படிக்கிறார், குரானை படிச்சு கொடுக்கிறார். எனவேதான் நாங்க செய்ய வேண்டிய வேலை இந்த குரான் பக்கம் கூடுதலான கவனம் செலுத்தணும், இந்த குரானை விளங்கணும், இந்த குரானை பரத்தணும், குரானை கொண்டு அமல் செய்யணும், குரானை அதிகமாக ஓதணும். இதே மாதிரி குரானிய சமுதாயத்தை உருவாக்கணும், குரானிய சமுதாயத்தை உருவாக்கணும். எப்ப பிஞ்சு உள்ளங்கள்ல குரானிய குரான் கொடுக்கப்படுமோ அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்வோம், அதுக்கு பிறகு உலகத்தில் என்னதான் பாத்தில்கள் வந்தாலும் அந்த பாத்தில்கள் அந்த கல்புக்குள்ள போகாது, கல்புக்குள்ள போகாது. இதனால்தான் அல்லாமா இக்பால் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நீங்க ஸ்பெயினை இழந்த மாதிரி உங்களோட நாடுகளை இழக்கிறதுக்கு முன்னாடி நீங்க உங்க பிள்ளைகளுக்கு குரானை படிச்சு கொடுங்க, குரானின் பக்கம் நீங்க குரானுடைய சிந்தனையை ஊட்டுங்க, குரானோட நெஞ்சுகள்ல கொண்டு வரதுக்கு முயற்சிங்க, குரானுடைய மக்தபாக்களை குரானுடைய மதர்சாக்களை உருவாக்குங்க. இல்லாட்டி ஸ்பெயினை நீங்க இழந்த மாதிரி நீங்க உங்க நாடுகளை இழந்துடுவீங்க, உங்களோட கலாச்சாரத்தை இழந்துடுவீங்க என்று அல்லாமா மகாகவி இக்பால் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இன்றைக்கு யூத நசாராக்களுடைய பாரிய திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. எப்படி குறிப்பாக முஸ்லிம் வாலிபர்களை, முஸ்லிம் வாலிப பெண்களை வழி கெடுக்கிறதுக்காக வேண்டி பாரிய சதி திட்டம் நடக்குது. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நான் ஒருவரை சந்திச்சேன். அவர் யார் என்று சொன்னா கவுன்சிலிங் செய்யக்கூடியவர், கவுன்சிலிங் செய்யக்கூடியவர். அவரை ஒரு கிறிஸ்தவ பாதிரிகள் உருவாக்கப்படக்கூடிய ஒரு இடத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக வேண்டிய அழைச்சிருக்கிறாங்க. அவர் நேரடியாக என்கிட்ட சொன்ன விஷயம், அவர் போனார், போய் அந்த பிள்ளைகளுக்கு சில பாடங்களை சொல்லி கொடுத்துட்டு சொல்லியிருக்கிறார், நான் ஜுஹர் தொழணும், எனக்கு தொழுகிறதுக்கு ஏற்பாடு செஞ்சுட்டாங்களே. அவங்க லைப்ரரியில தொழுகைக்குரிய ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்க, பிள்ளைகள்லாம் சாப்பிடுறாங்க. இவர் ஜுஹர் தொழுகிறதுக்கு பின்னாடி அந்த லைப்ரரிய சுத்தி பாக்குறார், சுத்தி பார்த்தா ஒரு இடத்துல ஒரு கண்ணாடி பொட்டி ஒன்றிருக்கு, அது லொப்போலப்பட்டிருக்கு. அந்த கண்ணாடி பொட்டிக்குள்ள ஒரு புத்தகம் ஒன்றிருக்கு, அந்த புத்தகம் ஆங்கிலத்தில். அந்த புத்தகம் என்னன்னு பாக்குறா, ஹவு டு கன்வெர்ட் டு முஸ்லிம் ஃப்ரம் இஸ்லாம் டு கிறிஸ்டியானிசம், என்றா முஸ்லீமே எப்படி இஸ்லாத்திலிருந்து கிறிஸ்தவனாக்குறது. அந்த புத்தகத்திலே பேர் அங்குள்ளவங்கிட்ட சொன்னாரு, நான் இந்த புத்தகத்தை கொஞ்சம் படிக்கணும், எனக்கு கொஞ்சம் தரையிலுமா. அவரு சொன்னாங்க, இது கொடுக்க கூடாத புத்தகம், நீங்க ஒரு நிகழ்ச்சி காணி வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு நாங்க தந்தை ஆகணும் சொல்லி ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில அவருக்கு அந்த புத்தகத்தை கொடுத்தாங்க. அது சொல்ல நான் அந்த புத்தகத்தை கொஞ்சம் நேரம் படிச்சேன். அதுக்கிடையில பொறுப்பா உள்ளவர் வந்து அந்த புத்தகத்தை வாங்கி வச்சிட்டாரு. நான் அவசர அவசரமா அவருடைய முகவுரையை மட்டும் வாங்கி பார்த்தேன். அதுல என்ன எழுதப்பட்டிருக்கின்றா, இந்த முஸ்லீம்களை இஸ்லாத்தை விட்டு வழி கெடுக்கிறதுக்கு நாங்க என்னென்னயோ முயற்சிகள் செஞ்சோம், ஆனா ஒன்றுமே எங்களுக்கு சக்சஸ் ஆகல, ஒண்ணுமே எங்களுக்கு சக்சஸ் ஆகல. இப்ப நாங்க போட்டிருக்கிற திட்டம் என்னடா, இவங்களை வழிகெடுக்கிறதுக்கு 5S பரத்தணும், 5S 5S இவங்களுக்கு மத்தியில பரத்தணும். 5S பரத்தினா யாரும் அவங்கள கிறிஸ்டியனாக்க தேவையில்லை, அவங்களே இஸ்லாத்தை விட்டு போயிட்டுருவாங்க. 1வது S வந்து செக்ஸுவல், ஆண் பெண்ணை கலக்க வைக்கணும், அந்த பாலியல் உணர்வை உண்டாக்கணும், அதே மாதிரி உடுக்க வைக்கணும், அந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை உண்டாக்கணும், அப்படியான பாட்டுகளை அப்படியான படங்களை பார்க்க வைக்கணும், அப்படி செக்ஸுவல் அந்த உணர்வை உண்டாக்கணும். இது 1வது விஷயம், நான் சுருக்கமாக சொல்ல நேரம் இடம் கொடுக்காது. 2வது S வந்து சாங், ஏண்டா இவங்களை மியூசிக் நல்லா பாட்டு கேட்க வைக்கணும். 3வது S வந்து ஷோ, நல்ல படங்கள், அந்த கார்ட்டூன் இந்த கார்ட்டூன், அந்த படம் இந்த படம், அந்த டிராமா இந்த டிராமா என்று சொல்லி, அந்த சீரியல் இந்த சீரியல் சொல்லி அதை பார்க்க வைக்கணும். 3வது S. 4வது S வந்து ஸ்போர்ட்ஸ், என்றா இவங்களை தேவையில்லாத விளையாட்டுகளை ஈடுபடுத்தணும். 5வது S வந்து சயின்ஸ், சயின்ஸ் இயற்கைவாதம். இயற்கைவாதம், சுனாமி வந்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, பூமி அதிர்ச்சி வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் அது அந்த தட்டும் இந்த தட்டும் மோதிச்சு, அந்த தட்டும் இந்த தட்டும் மோதிச்சு, அதனால தான் பூமி அதிர்ச்சி ஏற்பட்டுச்சு, இந்த கடல்ல இந்த சுமாத்ரா தீவுல அப்படி வெடிப்பொண்டு ஏற்பட்டுச்சு, அதெல்லாம் இயற்கையாக நடக்குது. அல்லாஹ் செய்யறான், மனிதன் செஞ்ச பாவத்தால, மனிதன் அல்லாஹ் பக்கம் நெருங்காத காரணத்தினால இது நடக்குது இல்ல, என்னெல்லாம் இயற்கையாக நடக்குது. அந்த இயற்கை உணர்வை உண்டாக்கணும். இந்த அஞ்சு எஸ், ஒன்று செக்ஸ், ரெண்டாவது ஷோங், மூணாவது ஷோ, நாலாவது வந்து ஸ்போர்ட்ஸ், அஞ்சாவது வந்து சயின்ஸ். இந்த அஞ்சு எஸ்ஸையும் அவரோட மனசுகளில் நீங்க ஆழமா பதிய வச்சுட்டீங்கன்னு சொன்னா நீங்க அவங்களை கிறிஸ்டியனாக்க தேவையில்லை, அவங்களே இஸ்லாத்தோட்டு போயிட்டுருவாங்க. ஒரு பாரிய திட்டம் போட்டு நடந்து கொண்டிருக்கேன். எனவேதான் கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, இன்றைய சிறுவர்கள் நாளைய சமுதாயத்துறை தலைவர்கள், இன்றைய சிறுமிகள் நாளைய சமூகத்தை ஈண்டெடுக்கக்கூடிய தாய்மார்கள், அமானிதமாக எங்களை கையில ஒப்படைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்கட பிஞ்சு உள்ளங்கள்ல நாங்க எதை கொடுக்காட்டியும் பரவாயில்ல, அவங்களுக்கு இந்த குர்ஆனை கொடுக்கணும், அல்லாஹுடைய முஹப்பத்தை ஏற்படுத்தணும், அல்லாஹுடைய நபியுடைய முஹப்பத்தை ஏற்படுத்தணும், சஹாபாக்களுடைய முஹப்பத்தை ஏற்படுத்தணும். ஏண்ட சொல்லுவாங்க, பிஞ்சு மரத்துல பச்சை மரத்தில் ஆணி அடிச்சா எவ்வளவு வருஷம் போனாலும் அதை கலட்டி எடுக்கிறது கஷ்டம், அதே நேரத்தில் முத்தின மரங்கள்ல ஆணி அடிச்சா அதை அவசரமா கலட்டி எடுத்துடலாம். இதே மாதிரி பிஞ்சு மனசுகள்ல எது பதியுமோ அதை எவ்வளவு காலம் போனாலும் மறக்காது. நாங்க பார்க்கலாம், இன்றைக்கு நாங்க அத்தஹையா தோதுறோம் சொன்னா, இல்லாட்ட அல்ஹம்து சூரத் தோதுறோம் பண்டா, இன்றைக்கு நேற்று நாங்க படிக்கல, ஒரு லப்பைட்ட இல்லாட்ட ஒரு ஹசரத் கிட்ட நாங்க குர்ஆன் மதரசால ஓதக்கூடிய நேரத்தில் அவர் என்னத்தை படிச்சு தந்தாரோ அதுதான் எங்கட மனசுல வருமே தவிர, இதுக்கப்புறம் எத்தனை ஜமாத்துல போயிருந்தாலும் சரி, இல்லாட்டி என்னென்ன இயக்கங்கள்ல சேர்ந்திருந்தாலும் சரி, என்னத்தை படித்தாலும் அதை பாடமாக்குறது என்பது விளங்குறது என்பது மிச்ச கஷ்டமான விஷயமாக இருக்கு. எனவேதான் ஆகப்பெரிய விஷயம் என்ன சொன்னா, நாங்க மக்தபுகளை ஹயாத்தாக்கணும், குர்ஆன் மதரசாக்களை ஹயாத்தாக்கணும், பகுதி நேர ஹிஃப்ஸ் வகுப்புகளை ஹயாத்தாக்கணும். அப்படி நாங்க எப்ப நாங்க குர்ஆனை கொண்டு ஹயாத்தாக்குவோமோ, செழிப்பாக்குவோமோ, அல்லாஹ் மீது சத்தியம், அந்த பகுதியில் அல்லாஹால செழிப்பாக்குவான் என்பதில அனுவலவும் சந்தேகம் கிடையாது. அந்த வகையில் மாஷால் அல்லாட கிருப்பியால ஒரு சூழல்ல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு சூழல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பல அமைப்புகள் கொண்ட ஒரு சூழல்ல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கட பிள்ளைகளை நாங்க பாதுகாக்க வேண்டும், அவங்கள மஸ்ஜிதோட தொடர்பாக்கணும், அவங்களோட குர்ஆனோட தொடர்பாக்கணும், அவங்கள ஹதீஸோட தொடர்பாக்கணும், அவங்கள இஸ்லாமிய ஒழுக்கங்களோட தொடர்பாக்கணும், இஸ்லாமிய அகீதாக்களோட தொடர்பாக்கணும். இப்படி செஞ்சாத்தான் இந்த பிள்ளைகளை நாங்க பாதுகாக்கலும், நாங்க மூத்துக்கு பின்னாலையும் எங்களுக்கான கையை தூக்கி துஆ செய்யக்கூடிய குழந்தைகளை ஆக்க முடியும். அந்த வகையில் மாஷா அல்லாஹ் இந்த மஸ்ஜிதிலையும் ஜாமியர் ரஹ்மா இந்த மஸ்ஜிதிலையும் ஒரு திட்டம் ஒன்று தீர்த்திக்கிறாங்க. எங்கட மக்தபுகள் ஒழுங்காக நடாத்த வேண்டும். மக்தபுகள் என்பது இலங்கையில் உள்ளக்கூடிய பல உலமாக்கள், ஆயிரக்கணக்கான உலமாக்கள் கொண்ட ஒரு சபதான் அகில இலங்கை ஜம்மியத்தில் உலமாவுடைய. மாஷா அல்லாஹ் பல நாடுகளுக்கு பிரயாணம் செஞ்சு பல துறை சார்ந்தவர்களுடைய வழிகாட்டலோட மாஷா அல்லாஹ் மக்தபன் சொல்லக்கூடிய ஒரு பாடத்திட்டம் போடப்பட்டு இன்னைக்கு சிறப்பான முறையில் லட்சத்துக்கு மேற்பட்ட பிள்ளைகள் படிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஒரு கட்டமைப்பா போய்கொண்டிருக்கு. அதே மாதிரி பகுதி நேர ஹிமது வகுப்புகள் இலங்கையில மாஷா நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கு. எனவே நாங்களும் அதை இந்த பகுதிகளில் எப்படி ஹயாத்தாக்கலாம், அதை உருவாக்கலாம் என்பதை ஆளுங்கள், துறை சார்ந்தவங்க, செல்வந்தர்கள், அதே மாதிரி நல்ல விளக்கசாலிகள் இருந்து மஷ்ரா பண்ணி இந்த பிள்ளைகளை நாங்க எப்படி குர்ஆனோட தொடர்புள்ளவங்களாக, குர்ஆனை ஓதுறது மட்டுமல்ல குர்ஆனை விழுங்கணும், குர்ஆனை வாழ்க்கையை கொண்டு வரணும், இதுக்காக வேண்டி நாங்க என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனை விஷயங்களை செய்ய வேண்டும், அதற்காக வேண்டி சிலவழிக்க வேண்டும், அதற்கான தளங்களை ஏற்பாடு செஞ்சு கொடுக்க வேண்டும். அப்படி செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா ஒரு பாரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு எங்களை எல்லாம் காரணமாக்குவான் என்பதில் எந்த வகையான சந்தேகமே கிடையாது. எல்லாம் அல்லாஹு தஆலா குர்ஆனை நேசிக்கக்கூடிய, குர்ஆனுக்கான ஹிஜ்மத் செய்யக்கூடிய, குர்ஆனை நெஞ்ச சுமந்திர, குர்ஆனை விளங்கக்கூடிய, குர்ஆனை பரத்தக்கூடிய, குர்ஆனை கொண்டு அமல் செய்யக்கூடிய, குர்ஆனிய சமுதாயத்தை எழுப்பக்கூடிய கூட்டத்தில் என்னையும் உங்களையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆக்கி வைப்பாராக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.